இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையிலே இருக்கிற காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே பிரதான தூதனுடைய சத்தம் 1 தெசலோனிக்கேயர் 4:16-18 வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-18. இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், அந்த வார்த்தையை நாம் இப்போ சிந்திச்சிட்ருக்கிறோம். நாம் போன வாரம் சிந்தித்தோம், கர்த்தர் ஆரவாரத்தோடு தேவன் திரும்பி வருகிறார். ஆரவாரம், அப்புறம் பிரதான தூதனுடைய சத்தம், தேவ காலம், இந்த மூணு சத்தத்தோடு ஆண்டவர் இறங்கி வர்றார். அப்போ ஆரவாரங்கிறது என்னங்கிறது நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். ஆரவாரங்கிறது என்னென்னா, இரட்சகராக வந்தவர் மீண்டும் ராஜாவாக வருகிறார். தன்னுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ராஜ்யத்திலே ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஆரவாரத்தோடு வருகிறார். அப்போ அந்த ஆரவாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனசு இருக்கிறவர்கள் அல்லது ராஜாவாக கூடிய நிகழ்ச்சியிலே அவர் ஒரு விருந்தை உண்டாக்குகிறார். அது தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளின் விருந்து. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை விருந்தாக ஏற்றுக்கொண்டு சிந்தித்து தியானித்து கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிற மனசுள்ளவர்களுக்கு ஆண்டவருடைய கல்யாண விருந்து வசனங்கள் நல்லா புரியும். மற்றவங்களுக்கு அந்த கல்யாண விருந்து வசனங்கள் புரியாது. எல்லாம் சொல்லுவாங்க மத்திய ஆகாயத்தில் கல்யாண விருந்துன்னு. மத்திய ஆகாயத்தில் கல்யாண விருந்துங்கிற வார்த்தை பைபிளில் இல்லை. அப்படி மத்திய ஆகாயத்தில் கல்யாணம் இருந்தால், கல்யாண விருந்துக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆளை பிடிச்சி வெளியில் தள்ளுற வேலையும் இல்லை. நல்ல ஆளுகளை தான் ஆண்டவர் எடுப்பார். அப்போ இந்த கல்யாண விருந்து பூமியில் தான் நடக்குது. அப்படி நடக்கிற சமயத்தில் தான் கல்யாண வஸ்திரம் அப்படின்னா, தேவனுடைய அந்த சத்தியமான வசனங்களை கேட்டதற்கு பின்பு அதற்கேற்ற நீதியின் கிரியிலே இல்லாதவர்களை தேவன் அந்த கல்யாண விருந்திலிருந்து வெளியே தள்ளிவிடுகிறார். இந்த பூமியில் நடக்கிற காரியம். அதனால் இந்த கல்யாண விருந்து வார்த்தைகள் உலகத்தில் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த நீதியின் கிரியல் இல்லாதபடியினால் தொடர்ந்து அந்த வார்த்தைகளிலே அவர்கள் நிலைநிற்க முடியவில்லை. அந்த கல்யாண விருந்தினுடைய சத்தியமான வார்த்தைகளுடைய நீதியின் கிரியல் இருக்கும்போது தொடர்ந்து அவர்கள் விருந்தை சாப்பிட்டு, விருந்தினுடைய ருசி அதிகமாக இருக்கிறபடியினால் விருந்தை சாப்பிட்டு சந்தோஷத்தோடு கம்பீரிக்கிறார்கள். அப்படின்னா ஆவி ஆத்மாவுக்கு விருந்து, சரீரத்துக்கு நாம் சாப்பிட்ற மாதிரி சரீரத்துக்கு எப்படி நல்ல சத்துள்ள உணவுகள் நல்ல ருசியான உணவுகள், வித்தியாசமான சாப்பாடு சாப்பிடும்போது நல்ல சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆவி ஆத்மாவுக்கும் கேட்டதவே கேட்டுந்தான் அரைச்சமாகவே அரைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் தேவன் வந்து ஆண்டவன் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார், இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள், இவையெல்லாம் நித்திய ஜீவன் உண்டு, சிந்தித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்படி தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு தொடர்ந்து அதிகமான உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத நடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்ன மாதிரி, கொஞ்சம் வசன பகுதியில் இருந்தோன்னா அதிகமான வசன பகுதியில் கொடுத்து அவர்களை கம்பீர சத்தத்தோடு, கம்பீர சத்தம் என்ன போடுவாங்க யாருக்காவது தெரியுமா, அல்லேலியா போடுவாங்க. கம்பீர சத்தம் வந்துச்சுன்னா கல்யாணம் வந்து சாப்பிட்டு ருசி ரொம்ப அதிகமாகி ஆவி ஆத்மாவும் நல்ல ஆரோக்கியம் அடைஞ்சிருச்சுன்னா அல்லேலியா சொல்லுவாங்க. அல்லேலியா பரலோக பாஸை அது பூமியிலையும் சொல்லுவாங்க. அப்படி கல்யாணம் வந்து சாப்பிட்டவங்க மட்டும்தான் அல்லேலியா சொல்லணும். அடுத்தவன் சொன்னால் அதுக்கு அர்த்தம் தெரியாமல் சொல்கிறான்னு அர்த்தம். ராஜாவாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் அதை வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தான் அல்லேலியான்னு சொல்லணும். கிறிஸ்துவை இரட்சகராக வந்தவரை மீண்டும் ராஜாவாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அல்லேலியா சொல்லணும். அப்புறம் கல்யாணம் விருந்து சாப்பிட்றவங்க அல்லேலியா சொல்லலாம். இந்த வசனங்களை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இன்றைக்கி பிரதான தேவனுடைய சத்தம் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். பிரதான தேவனுடைய சத்தம் என்ன சத்தம்? தானியேல் 12:1 ஒன்னிலிருந்து நாலு வரை. தானியல் 12:1-4 வரை. போதும் இங்க உன் ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல். உன் ஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார பத்தி ஆண்டவர் சொல்றாரு? இல்ல, யூத ஜனங்கள் இல்ல, இல்ல, அது இல்ல. உன் ஜனம், உன் ஜனத்தின் புத்திரருக்காக. உன் ஜனனா இல்ல, 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 இல்ல. உன் ஜனம் ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவர் சொல்லும்போது மோசே ஆண்டவர் பிரமாணம் எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்துட்டு கீழே கண்ணுக்குட்டியை வச்சு ஆராதிக்கும் போது மோசே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? மோசே, உன் ஜனம், உன் ஜனம் செய்கிறத போய் பாருங்கிறாரு. மோசையுடைய ஜனம் இங்கே உன் ஜனங்கிறது போது தானியலுடைய ஜனங்கள், தானியலுடைய பக்தியை அல்லது தானியலுடைய பிரமாணங்கள் இல்லை, தானியல் பின்பற்றுகிற தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள், தானியல் ஆராதிக்கிற தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுடைய தான் உன் புத்திரர், உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிறார். அப்படின்னா தூதர்கள் எல்லாருமே தேவனுடைய வேலைக்காரங்க. அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மனுஷர்களுக்கும் வேலைக்காரங்களை வைக்கிறார். தூதரில் 3 பெரிய தலைவர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து மிகாவேல், இராணுவத்தினுடைய தலைவன். இன்னொன்று யாரு, யாருக்கா தெரியுமா? காப்ரியல். நற்செய்தி அளவுக்கு உலகம் முழுவதும், அகிலாண்டம் முழுவதும் செய்தியை கொண்டு போகிறதுக்கு உண்டான தூதர்களுடைய தலைவன் யாரு? காப்ரியல். அப்புறம் இன்னொரு ஆள் இருக்காரு, மிகாவேல் தான் நம்ம இராணுவ தளபதி பார்த்தாச்சு. ஆமாம். இன்னொருத்தர் லூசிபர். இவர் எதுக்கு அதிபதி? சரி, சொல்ல வேண்டாம். லூசிபர் எதுக்கு அதிபதி? இல்லை, பாப்பா. இல்லை, இல்லை, பாப்பா. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேத அறிவு இருக்குங்கிறத நாம் அது பார்த்துட்ருக்குறோம். நான் எல்லாம் இல்லை, எதுக்கு அதிபதி? அதான் இப்போ எப்படி மிகாவேல்னா இராணுவத்தினுடைய அதிபதி, அது எப்படி வரும்? ஆராதனை பண்ணுறவங்களுடைய அதிபதி. அந்த வார்த்தை தெளிவாக வரல. ஆராதனை வர்ஷிப் லீடர். அந்த வர்ஷிப் லீடர் என்னாச்சுன்னா கடைசியில் எப்படி கீழே விழுந்தாரு? அதான் பெருமை எப்படி எப்படி வந்து என்னென்ன மாதிரி ஆச்சு? ரைட்டு. என்ன நடந்தது? அதான் இப்போ கேள்வி, என்ன நடந்தது? பைபிள் இருக்கிற எல்லாம் லைனாக சொல்லிடுவீங்க, ஆனா அதனுடைய கருப்பொருள் என்ன? சோத்திரம். என்ன நடந்ததுன்னா, ஆராதிச்சுட்டே இருந்தவர் இவர் போய் பக்கத்தில், ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் போய் இருந்து என்னை ஆராதிங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நீயும் போ, உன்னுடைய பதவியும் போட்டுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தள்ளிவிட்டார். அப்படி லூசிபர் கூட எத்தனையோ கோடிக்கணக்கான தூதர்கள் தள்ளப்பட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் இப்போ அந்தகாரத்தில் வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கார் ஆண்டவர். சோத்திரம். இப்போ மிகாவேல் தூதன் சத்தம் போடுறாரு. 3 தலைவர்களை பார்த்தா, 3 தலைவர்களில் ஒரு ஆள் வந்து மிகாவேல். மிகாவேல் தான் இருக்கிறதுலையே மிக, ஆமாம், பதவி உயர்ந்த தூதன், மிகவும் அதிகாரமுள்ள தூதன். இந்த ஒன்னாம் வசனத்துல மிகாவேல் தூதனுடைய பொறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா உபத்திரவ காலத்தினுடைய அதிபதி. அப்படின்னா தூதர்கள் மனுஷருடைய வேலைக்காரங்க, அப்படின்னா ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வேலைக்காரங்க. அப்படி வரும்போது உபத்திரவ காலத்தினுடைய அதிபதி மிகாவேல் தூதன். அந்த ஒரு தூதனுடைய கீழே கோடிக்கணக்கான தூதர்கள் வர்றாங்க. இந்த பூமியில் 7 வருஷம் உபத்திரவ காலத்தை அவங்க நடத்துகிறாங்க. நடத்தி என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய ஜனங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள், அவர்களை பிரித்து எடுக்கிறார்கள். இந்த பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா மிகாவேல் தூதனுக்கு. அப்போ மிகாவேல் தூதனுக்கு பொறுப்பு இருக்குது, ஆனால் பூமியில் யாராவது வேணுமே, மிகாவேல் தூதன் நேரடியாக வந்து செய்ய முடியாது இல்லையா. இப்போ எப்படி இப்போ மரியா மூலம் வந்து கிறிஸ்து பிறந்தார், அப்போ கபிரியல் அந்த செய்தியை அறிவித்தார், அப்போ ஒரு பாத்திரம் அங்கே தேவைப்பட்டது. அதே மாதிரி சோதன குமாரானி அழிக்கிறதுக்கு ஆண்டவர் தூதர்கள் அனுப்புகிறார். அந்த தூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, யாராவது கிடைப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கும்போது சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ராத்திரி வீதியில் தங்க வேண்டாம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி அப்போ கூப்பிட்டு போனதெல்லாம் அங்கே ஒரு ஆள் கிடச்சாரு. அப்போ ஒவ்வொரு ஆளுகளை வச்சு தான் அந்த காரியங்களை செய்கிறார். அதே மாதிரி மிகாவேல் தூதனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு பூமியில் ஆண்டவர் யாரையாவது ஒரு ஆளை தேடி கண்டுபிடிப்பார். சரி, உலகத்தில் பல ஆளுகளை பல இடங்களில் பல ஊர்களில் ஒவ்வொரு ஆளும் வச்சுக்கலாமே. அப்படி கண்டுபிடிச்சும் போது அவங்க மூலம் இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த உபத்திரவ காலத்தில் முக்கியமாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்போ பைபிள் மாதிரி இன்னும் பல புஸ்தகங்கள் இருக்குது. பைபிள் நம்ம எல்லாத்துக்கிட்டே இருக்குது. பைபிள் ஒரு புஸ்தகங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆனால் பைபிள் இல்லாமல் இன்னும் சில புஸ்தகங்கள் இருக்கிறது. அப்போ அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அது உபத்திரவ காலத்தில் அந்த சம்பவம் நடக்க போகுது. 2வது வசனம் வாசிப்போம். போதும். மிகாவேல் தூதனுடைய சத்தத்தினால, அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பினுடைய செய்தியினால, அல்லது தேவனுடைய எச்சரிப்பின் செய்தியினால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள், எழுத்தின்படி மறிச்சவங்களும் சரி, இந்த பூமியில் உயிரோடு இருந்து ஆவிக்குரிய நிலையில் மறிக்கிறவங்களும் சரி, இதில் இந்த 2 வகையான ஜனங்கள்லையும் அநேகர் நித்திய ஜீவனுக்கும் அநேகர் நித்திய நிந்தைக்கும் இன்னும் கொஞ்சம் பேர் என்னென்னா நித்திய இகழ்ச்சிக்கும் விழுந்து எழுந்திருப்பார்கள். ஆமாம், விழுத்து எழுந்திருப்பார்கள். அப்படின்னா 3 வகையான ஜனங்கள் வந்து உயிரடைகிறாங்க. எழுத்தின்படி செத்தவனும் சரி, பூமியில் உயிரோடு இருக்கிறவங்களும் சரி, அப்போ அவங்களும் உயிரடைகிறாங்க. இந்த பூமியில் உயிரோடு இருந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களும் விழித்து எழுந்திருப்பார்கள். அப்படின்னா மனம் திரும்புவாங்க. அப்போ அநேகர் நித்திய ஜீவனுக்கும் அநேகர் நித்திய நிந்தைக்கும் அநேகர் நித்திய இகழ்ச்சிக்கும். இப்போ நித்திய ஜீவன் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும், நித்திய ஜீவன்னா என்னன்னு. நித்திய நிந்தைன்னா என்னவா இருக்கும், நித்திய இகழ்ச்சின்னா என்னவா இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் யார்ட்டையாவது வச்சுருக்கீங்களா, வாசிங்க பார்ப்போம். நித்திய நிந்தை அப்படின்னா, நித்திய நிந்தைனா நித்தியமான அவமானத்திற்கும், நித்திய இகழ்ச்சினா என்னவா இருக்கும். இங்கிலீஷ் பைபிளில் கண்டம் போட்டிருக்கு. அப்படின்னா நித்தியமான தண்டனை, அப்படின்னா அக்னி நரகத்துக்கு போகிறவங்க. இந்த 3 வகையான ஜனங்களும் இந்த மிகாவேலுடைய சத்தத்தினால பூமியிலிருந்து உயிரோடு எழும்புவாங்க. அப்படின்னா மரித்தவர்களும் எழுந்திருப்பார்கள், இந்த பூமியில் உயிரோடு இருந்து தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு எழுந்திருப்பாங்க, தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்திய நிந்தைக்கு எழுந்திருப்பாங்க, நித்திய இகழ்ச்சிக்கு எழுந்திருப்பாங்க. அப்படியாக 3 வகையான ஜனங்களும் எழுந்திருப்பாங்க. 3வது வசனம் வாசிப்போம்.
நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள்.
ஆ போதும். இன்னொரு வகையான ஜனங்கள் எழுந்திருக்கிறாங்க. இப்போ ரெண்டாம் வசனத்தில் மூன்று வகையான ஜனங்களை பார்த்தோம். மூணாம் வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனத்தை மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஜனம்? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல பிரகாசிக்கிறவர்கள். அப்படின்னா வருகிற நாட்களில் நட்சத்திரங்களைப் போலவும் சூரியனைப் போலவும் பிரகாசிக்கிற ஜனங்கள் அவங்களையும் எழுதியிருப்பாங்க. ஆமாம், என்றென்றங்களும் பிரகாசிப்பார்கள். அப்படின்னா பூமியிலையும் பிரகாசிப்பாங்க, ஆயிரம் ஆண்டு ஆட்சியிலையும் பிரகாசிப்பாங்க, புதிய வானம் புதிய பூமியிலையும் பிரகாசிப்பாங்க, நித்திய நித்தியமாக பிரகாசிப்பாங்க. இது எந்த ஜனம்? யாருக்கா சொல்ல முடியுமா? யார் இந்த ஆகாய மண்டலத்தில் சூரியனைப் போலவும் சந்திரனைப் போலவும் பிரகாசிக்கிறவர்கள்? அதான் பைபிள் எழுதியிருக்குது. ஆ இல்லை, அது இல்லை, கரெக்டான பதில் அது இல்லை. இல்லை, அது இல்லை. சோத்திரம், நானே சொல்லிடுறேன். 144,000 பேர். ஆ, இது 144,000 பேர். அப்போ மிகாவேலுடைய சத்தத்தில் எழுந்திருக்கிறது எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா, நாலு வகையான ஜனங்கள் இந்த பூமியிலே எழுந்திருப்பார்கள். மிகாவேலுடைய சத்தத்தில் எழுந்திருக்கிற ஜனங்கள் நான்கு வகையான ஜனங்கள். அந்த முதல்ல ஆரவார சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, அவங்க தான் 144,000 பேர். 144,000 பேர் தான் கல்யாணம் விருந்து சாப்பிட முடியும், அல்லேலூயா சொல்ல முடியும். மற்றவங்க கல்யாண விருந்து முழுவதும் சாப்பிட முடியாது, அல்லேலூயாவும் சொல்லவும் முடியாது. இந்த கல்யாண விருந்து சாப்பிட்றவங்க தான் மணவாட்டி சபை. இந்த மணவாட்டி சபை தான் 144,000 பேர். இந்த மணவாட்டி சபைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ஆட்சியில் அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்குறாரு. ஓசியாவில், ஏசியாவில் நாம் ஒரு இடத்துல வாசிக்கும் போது, அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார், அவருடைய சால்வையின் தொங்கல்கள் சிங்காசனத்தை சுற்றி இருந்தது. உசியா மரணம் அடைஞ்ச அந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்போ அந்த ஆண்டவர் போட்டிருக்கிற சால்வியினுடைய தொங்கல்கள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா, 144,000 தொங்கல்கள். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய பதவியினுடைய அந்த பிரிவுகள் அத்தனை பேத்துக்கு தன்னுடைய ஆட்சியை பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படியாக நான்கு வகையான ஜனங்கள் மிகாவேலுடைய சத்தத்தில் இந்த பூமியிலிருந்து எழுந்திருக்கிறாங்க. இதில் நாம் எந்த வகையில் இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கல்யாணம் இருந்து சாப்பிடுற ஒரே தகுதி தான் நம்மளுக்கு இருக்குது இப்போ. ஆமா, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு. சோத்ரம், சரி. ஆ, அனைவரும். இப்ப நாலாம் வசனம் வாசிப்போம். அறிவு பெருகி இருக்கிற சமயத்துல ஜனங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை தேடி கிழக்கிருந்து மேற்க போவாங்க, மேற்கிருந்து கிழக்க வருவாங்க, யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவனுடைய ஜனத்துக்கு ஆண்டவர் மோசையில் ஆரவார சத்தத்தை கேட்குற ஜனங்களுக்கு, அல்லது மிகாவேல் தூதனுடைய சத்தத்தை கேட்குற ஜனங்களுக்கு இந்த காரியங்கள் மிகவும் எளிமையாக புரியும். அதனால் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. எந்த புஸ்தகத்தை? எந்த புஸ்தகத்தை முத்திரப்பட சொல்லியிருக்காரு? ஆ, எந்த புஸ்தகத்தை முத்திரப்பட சொல்லியிருக்காரு? சோத்ரம், எந்த புஸ்தகத்தை முத்திரப்பட சொல்லியிருக்காரு சொல்லுங்க பாப்போம். எந்த புஸ்தகத்தை ஆண்டவர் முத்திரப்பட சொல்லியிருக்காரு? முதலாவது வசனத்தில் நான் பார்க்கும்போது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள். அப்போ புஸ்தகம்னு சொல்லி பல விதமான புஸ்தகங்கள் இருக்குது. அப்போ இங்கே 4 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. எந்த புஸ்தகம்? யாருமே பைபிளை சிந்திக்கிறது இல்லைங்கிறது நல்லா தெரியுது. ஆண்டவரை தேடுறது எதுக்கு? பாஸ் ஆகணும், வியாதி வரக்கூடாது. வேத புஸ்தகம் பாருங்க, இந்த புஸ்தகங்கிறது வேத புஸ்தகம். இதை முத்திரை போட்டாச்சுன்னா எல்லாம் அமைதியாக போயிடும். அப்போ வேத புஸ்தகம் முத்திரை போட்டு திறந்தாச்சுன்னா என்னாகும்? இதுக்குள்ளே இன்னும் 2-3 புஸ்தகம் இருக்குது. என்னென்ன புஸ்தகம் இருக்குது? ஒன்று ஜீவ புஸ்தகம் இருக்குது, அதுக்கப்புறம் வேற என்ன புஸ்தகம் இருக்குது? ஞாபக புஸ்தகம் இருக்குது, இன்னொன்று வேத புஸ்தகம் இருக்குது. மொத்தம் 3 வகையான புஸ்தகங்கள் இருக்கிறது. அப்போ முதல்ல இந்த வேத புஸ்தகத்தினுடைய முத்திரைகள் உடைக்கப்பட்டு வெளியே வந்தால் தான் ஜீவ புஸ்தகம்னா என்னன்னு தெரியும், ஞாபக புஸ்தகம்னா என்னன்னு தெரியும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் இந்த வேத புஸ்தகம் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு யார் வந்திருக்காரு? ஆண்டவர் வந்து முத்திரையெல்லாம் உடைச்சிட்டாரு. நாம் வாசித்து சிந்தித்து தியானித்தோம்னா முத்திரை தானாக உடையும். வாசிக்காமல் நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் முத்திரை போட்டிருக்காரு, எனக்கும் தெரியாது, அதனால் யாருக்கும் தெரியாது. அதனால் ஆண்டவர் முத்திரை போட்டிருக்காரு அப்படின்னு நாம் சொல்கிறோம். முத்திரை இல்லைன்னு யார் சொல்லுவா? வசனத்தை வாசித்து அதனுடைய ரகசியம் தெரிஞ்சதுக்கப்புறம் முத்திரை உடைக்கப்பட்டாச்சுன்னு சொல்லுவான். அப்படி வேத புஸ்தகத்தினுடைய முத்திரை உடைக்கப்பட்டாதான் மற்ற புஸ்தகத்தினுடைய காரியமெல்லாம் தெரியும். சரி, மற்ற புஸ்தகங்கள் என்னென்னு பார்ப்போம். தானியேல் 7:10. தானியேல் 7:10. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. எத்தனை புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது? இங்கே பன்மையில் எழுதப்பட்டிருக்கிறது. பன்மையில் எழுதப்பட்டிருந்தா என்ன அர்த்தம்? அப்போ குறைஞ்சது எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க. ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்களா? பன்மைனா 1க்கு மேலே, அப்படின்னா குறைஞ்சது 2 புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. 2 புஸ்தகம் திறந்திருக்காரு. 1 வேத புஸ்தகம் திறந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னொரு புஸ்தகம் என்னன்னு தெரியல. அதுக்கு என்ன பண்ணுவோம்? இன்னொரு வசனத்தை வாசித்தோம்னா அதுக்குள்ள இன்னொரு புஸ்தகம் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:12. வெளிப்படுத்தல் 20:12. அப்போ எத்தனை புஸ்தகம் வந்திருக்குது? இப்போ புஸ்தகங்கள்ங்கிறது 2, வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது அப்படின்னா 3. ஆமாம். அப்போ இந்த இப்போ 2 புஸ்தகம், வேத புஸ்தகம் தெரிஞ்சு போச்சு, ஜீவ புஸ்தகம் தெரிஞ்சு போச்சு. அப்போ புஸ்தகங்கள் சொல்லி இருக்கிறதுல இன்னொரு புஸ்தகம் மறைஞ்சிருக்குது. அது என்ன புஸ்தகம்ங்கிறத வாசிப்போம். மல்கியா 3:13-18. வாசிப்போம்.
என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது கூட நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்.
போதும். இப்போ வேத புஸ்தகம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் நியாய தீர்ப்புக்கு முக்கியமான புஸ்தகம். இந்த பூமியிலையும் நியாய தீர்ப்புக்கு இதுதான் முக்கியமான புஸ்தகம், பரலோகத்திலையும் இதுதான் நியாய தீர்ப்புக்கு முக்கியமான புஸ்தகம். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கத்திலையும் நியாய தீர்ப்புடைய புஸ்தகம் எதுனா பைபிள் தான். அப்போ பைபிளை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஜீவ புஸ்தகம் என்னங்கிறது யாருக்கு தெரியும்? ஜீவ புஸ்தகம் என்ன, ஞாபக புஸ்தகம் என்ன, ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் என்ன? இல்லை, எங்க பைபிள் எங்க வசனம் இருக்கு அதுக்கு சொல்ல முடியுமா? ஆ, பாப்பா யாருக்கு தெரியுது பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியாதுன்னு பார்க்கணும். எத்தனையோ நாள் ரெண்டு டைம் படிச்சிருப்பீங்க, மூணு டைம் பைபிள் படிச்சிருப்பீங்க. ஆ, அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வாசிதாச்சா? ஆ, சரி. ஞாபக புஸ்தகம் ஜீவ புஸ்தகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவர்களுக்கு மட்டும் ஒரு புஸ்தகம், அது ஞாபக புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் என்னன்னா, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய வசனத்திலிருந்து நித்திய ஜீவ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லாருமே ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஞாபக புஸ்தகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வசனத்தை சிந்தித்து தியானித்து அநேகருக்கு அறிவிக்கிற ஜனங்கள் அப்படின்னா 144,000 பேர் மட்டும்தான் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் நித்திய ஜீவ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அப்போ ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிறவங்க 144,000 பேர் மட்டும்தான். ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர்? அது பைபிளை நாம் பார்க்கும்போது எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம். அப்போ வேதத்தில் வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது புஸ்தகங்கள், வேத புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம். அப்போ இந்த ஜீவ புஸ்தகத்திலையும் ஞாபக புஸ்தகத்திலையும் பெயர் எழுதப்படாதவர்கள் யார்? அது ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்கே போவாங்க கேட்டிங்கன்னா, எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய பிரமாணங்களை மனசாட்சி அளவில் பின்பற்றின ஜனங்கள், வேத புஸ்தகம் இல்லாமையே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மனசாட்சி நிலைமையில் பின்பற்றுற ஜனங்களை ஆண்டவர் வந்து அவங்கள பிரித்து எடுக்கிறார். ஆனால் அக்னி நரகம் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு அக்னி நரகத்தில் ரட்சிப்பு இருந்து, ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு பரலோகத்துக்கு வர முடியாது. ஆனால் அவர்களுக்கு வந்து மனுஷ சாயல் மாற்றப்பட்டு மிருக சாயல் கொடுக்கப்பட்டு அவர்கள் சாதாரணமான நிலைமையில் பரலோகத்துக்கு வெளியே நடப்பாங்க. அப்போ அப்படி ஒரு குரூப் ஆண்டவர் வச்சுருக்காரு. அதனால தான் நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தை, நித்திய நிந்தைனா தேவனுடைய ரூபமும் சாயலும் இழந்தவர்கள் தான் நித்திய நிந்தை அடையிறது. நித்திய எகிழ்ச்சினா அக்னி நரகத்தில், அக்னி நரகத்தில் உழுகிறவங்க எல்லாருமே இல்லை இல்லை, அதான் இகழ்ச்சி. அவங்களுடைய சாயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே மனுஷ ரூபத்தில் அப்படியே விழுந்துருவாங்க. ஏன்னா அக்னி நேரத்துக்கு போகிறதாச்சு, அதனால் அவங்களுடைய ரூபம் மாற்றுறதெல்லாம் இல்லை. ஆனால் மனசாட்சியில் தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டவங்க மட்டும்தான் ரூபம் மாற்றப்படுகிறது. அப்போது இப்போ வந்து நம்ம மூணு விதமான புஸ்தகத்தை பார்த்தோம். இந்த மூணு விதமான புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் ஒரு குரூப் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தலைப்பாக வருது. அதனால் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தலைப்பு பார்க்கலாம். இப்போ எல்லாமே இப்போ வந்து இந்த வசனத்தில் இருக்கிற மிகாயலுடைய சத்தத்தில் இருக்கிற சாராம்சம் என்னங்கிறது இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறது, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அந்த முத்திரை போட்ட புஸ்தகத்தை எப்படி உடைக்கலாம், அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இன்னைக்கு வேத புஸ்தகம் என்னங்கிறத மட்டும் இந்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் ஞாபக புஸ்தகம், அதுக்கு அடுத்த வாரம் ஜீவ புஸ்தகம், அதுக்கு அடுத்த வாரம் எந்த புஸ்தகத்துலேயும் பேர் எழுதாதவங்கள அதுக்கு அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ இது கேட்குறதுக்கு நிறைய பேர்த்துக்கு என்னடா இவ்வளோ பெரிய காரியத்தை பாஸ்டர் சொல்கிறாரு, புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குல்ல. சரண் எப்படி இருக்கு உனக்கு கேட்குறக்கு, நல்லா இருக்கா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. சரி, வேத புஸ்தகம் முத்திரம் உடஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். இந்த வேத புஸ்தகம் ஒன்றே ஒன்று தான் ரொம்ப கஷ்டமான புஸ்தகம். இது தெரியாமல் இருக்கும்போது மற்ற ரெண்டு புஸ்தகத்தை அடையாளம் காண முடியாது. அதனால் இன்றைக்கி வேத புஸ்தகத்தினுடைய முத்திரையை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். ஆமோஸ் 8:11-14 வரை. போதும், கடைசி நாட்களில் தேவனுடைய வசனத்துக்கு பஞ்சம் வந்தா என்ன பண்ணுவானா மனுஷன்? தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு ஒரு திசையை தொடங்கி இன்னொரு திசைக்கு பரப்பிட்டு ஓடுவான். இங்க தீர்க்க தரிசனம் இருக்குது, அங்க தீர்க்க தரிசனம் இருக்குன்னு இன்னைக்கு எல்லாரும் சபை விட்டு சபை ஓடி 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 அலையிறாங்க. ஆனா எங்க ஓடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம தானியல் இதே வார்த்தையை வாசித்தோம், அந்நாட்களில் அறிவும் பெருகி போகும், அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். தானியல நாம் வாசிக்கிறது, அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். ஆமாம், அறிவும் பெருகி போகும். இன்னைக்கு வந்து அறிவு பெருகி இருக்கிற நாட்கள்ல நாம் வந்திருக்கிறோம். அப்போ ஏன் வந்து உலகத்தில் வந்து மனுஷனுடைய சரித்திரத்தில் 2000 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு, அது 6000 வருஷம் இல்லாத அளவுக்கு அறிவு வளர்ந்து 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 இன்னைக்கு மனுஷன் சந்திரனுக்கு போகிறான், அதுக்கு அந்த பக்கமும் போகிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஏன் பைபிளுடைய வேத புஸ்தகங்கள் முத்திரை உடைக்கப்பட்டு ஏன் நம்மளுக்கு ரகசியங்கள் வெளியாக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னா, நாம் வாசிக்கிறது இல்லை. வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இனி முத்திரை போட வேண்டாம், காலம் செல்லாது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம வாசித்து சிந்தித்து தியானிக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு முத்திரைகள் உடைக்கப்படும். முத்திரையை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆட்டுக்குட்டியானவர் முத்திரை உடைக்கிறதுக்கு உண்டான எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து குறிப்பாக மனந்திரும்பி, ஜலத்தினாலும் ஆவியினாலும் மனந்திரும்பி தேவனுடைய வார்த்தையை வாசித்தோம்னா நாம் இங்கேயும் அங்கேயும் ஓடணும்னு அவசியம் இல்லை. நாம் இருக்கிற இடத்துலேருந்தே தேவனுடைய வார்த்தைகளை நாம் ரகசியங்களை புரிந்து கொள்ளலாம். ஏசையா 29:10-14 வரை.
கர்த்தர் உங்கள் மேல் மனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான தரிசிகாரராகிய உங்கள் திருத்த தரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு இதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்தரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனுக்கு புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்றான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன்.
கவனமா படிச்சோம்னா நாம கண்டுபிடிக்கலாம் யாருக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, யாருக்கு முத்திரை போடல. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அற்புதம் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். என்ன அதிசயம் அது? சரி, யாருக்கு முத்திரை போட்டு? வாசிக்க அறிந்திருக்கிறவனுக்கு அதை கொடுத்து வாசி என்றால் எனக்கு தெரியாதுங்கிறான், முத்திரை போடப்பட்டிருக்கிறதுங்கிறான். வாசிக்க அறியாதவனிடத்தில் அதை கொடுத்து வாசி என்றால் எனக்கு வாசிக்க தெரியாதுங்கிறான். வாசிக்க தெரிந்தவன் யார்? நான் இந்த வசனம் நிறைய டைம் பேசியிருக்கேன். யாருக்கு தெரியும்? யூதா தெரியுமா உனக்கு? பைபிள் வாசிக்கிறதில்ல வீட்டில் இல்லையா? யார் எமிக்கு தெரியுமா? வாசிக்க அறிந்தவன் தான் பைபிள் ஸ்கூல் படித்தவங்க. வாசிக்க அறிந்தவன்னா பைபிள் ஸ்கூலில் போய் பட்டமும் பதவியும் வாங்கினவங்க. வாசிக்க அறியாதவன்னா சாதாரண மனுஷன். அப்போ அவங்ககிட்ட கொடுத்து இதை வாசினா இவன் முத்திரை போட்டிருக்குதுங்கிறான். முத்திரை போட்டிருக்குன்னு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது, அதனால் இந்த வசனத்தை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்னு உரையமிட்டான். என்ன காரணம்? இங்கே கீழே எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்தில் ஏன் முத்திரை போடப்பட்டிருக்குதுன்னு அவன் சொல்கிறான். என்ன காரணம்? அது மாநில முக்காடு முதல்ல போட்டார். அந்த முக்காடு இருந்து வெளியே வரணுமே. வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? நம்மளாம் ஒரு காலத்தில் நம்மளுக்கும் ஆண்டவர் அப்படி தான் முக்காடு போட்டிருந்தார். அப்போ இப்போ அந்த முக்காட்டிலேருந்து வெளியே வந்திருக்கிறா, எப்படி வரலாம்? காண்பிக்கல. அதுக்கப்புறம் அது ஒரு காரணம் அப்படின்னா சபையின் உபதேசம் தான் இருக்குது. கிறிஸ்துவனுடைய மூல உபதேசம் இன்னைக்கு சபையில் இல்லை. ஒரு காரணம் ரைட். அதுக்கப்புறம் எதையும் மறைச்சாங்க? சோத்ரா 13 வசனம் வாசிப்போம். அதான் பிரச்சனை. வாயில மட்டும் சக்கர பொங்கலா பேசிக்குவாங்க, இருதயம் அப்படியே இரும்பு கோட்டை தாழ்பால்கள் மாதிரி இருக்கும். ஆண்டவருடைய வசனத்துக்கு இருதயம் எப்படி இருக்குன்னா இரும்பு கோட்டையை போட்டு தாழ்பால்களை போட்டு முறுக்குனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வாயில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேசுவாங்க. எனக்கு அது தெரியும், இது தெரியும், இந்த பிரசங்கம் கேட்டேன், அந்த பிரசங்கம் கேட்டேன், பைபிளை 4 டைம் படிச்சிருக்கேன், 5 டைம் படிச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை போகாது. ஏன்னா இருதயத்துக்குள்ளே போனால் தான் அங்கே சிந்திக்கிற வேலை நடக்கும். பேச்சளவில் இருந்ததுன்னா அங்கே சிந்திக்கிற வேலையே நடக்காது. அதனால் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை முத்திரை போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக இருந்தால் மட்டும்தான் அங்கு முத்திரை உடைக்கப்படும். இல்லாட்டினா முத்திரை உடைக்கப்படாது, முத்திரையாகவே தான் இருக்கும். ஏன்னா ஒன்றுமில்லாமல் இப்படி இருக்கும்போது இதை கொண்டது எத்தனையோ இடத்துல வியாபாரம் பண்ணுறான். பைபிள் என்ன அப்படி இப்படியே இருக்கிறது, எல்லா சீக்கிரட்டையும் அப்படியே வெளிப்படை எழுதிட்டான், அவ்வளோதான், அவன் பிடிக்கவே முடியாது. அதனால் ஏன் முத்திரை போடப்பட்டிருக்குதுன்னா தேவனுடைய வார்த்தை வாயில் மட்டும்தான் இருக்குது, இருதயத்தில் இல்லை. சோத்திரம். அதுக்கடுத்து வாசிப்போம் ஏசாயா 34:16-17. இல்லை, ஏசாயா 34:16-17. போதும். அப்போ தேவனுடைய ஆவியில் ஒவ்வொரு வசனத்தையும் நாம் இணைக்கலாம். இப்போ நாம் வாசிக்கும் போது தெரியுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னா ரெண்டு புஸ்தகம், வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது, அப்போ மூணாவது ஒரு புஸ்தகம் இருக்குது. அப்போ உன் ஜனத்தின் புத்திரர் அப்படின்னா தானியருடைய ஜனத்தினுடைய புத்திரர் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கும் போதே நம்மளுக்கு புரியுது. அப்போ இங்கே வந்து தேவனுடைய ஆவி வந்து தேவனுடைய இணையான வசனங்களை சேர்க்கும். இணையான வசனம்னா எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இதே மாதிரி வசனம் இன்னொரு இடத்துல பைபிளில் இருக்குன்னு. இல்லவே இருக்காது. ஆனால் இந்த வசனத்தில் இருக்கிற மறைபொருள் வேறு ஏதாவது ஒரு வசனத்தை வச்சு அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் அது தான் இணையான வசனங்கிறது. அப்படியாக நம்ம தேவனுடைய வசனங்களை தேடி விரும்பி வாசிக்கும் போது அது தேவனுடைய ஆவி அந்த வசனங்களை சேர்க்கும் சேர்க்கும்போது அதனுடைய இருக்கிற ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவனுடைய வசனம் எத்தனை காலத்துக்கு எழுதப்பட்டிருக்கிறது? இங்கே நம்ம வாசிக்கிற தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும்னு சொல்லியிருக்கு. அப்போ எத்தனை காலத்துக்கு இந்த வசனங்கள் பூமியில் இருக்கும்? 1000 தலைமுறை வரைக்கும் இருக்கும். இப்போ ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 100 தான் ஆயிருக்கு, இன்னும் 900 தலைமுறை இருக்குது. 900 தலைமுறைக்கும் இந்த பைபிள் வசனம் தான், இதை மாற்றவே முடியாது. ஆண்டவர் எப்போ எழுதி கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் எழுதி கொடுக்குறதில்ல, 2000 வருஷம் 3000 வருஷம் அந்த மாதிரி காலங்களுக்கு முன்னால் தான் ஆண்டவர் வசனத்தை எழுதி கொடுக்குறாரு. அப்படி ஆண்டவர் வந்து எல்லா காரியங்களையும் திட்டமாக செஞ்சுட்டு வர்றார். அப்படியாக தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருந்தால் அதை தேடி வாசிக்க முடியும், தேடி வாசித்து இணையான வசனங்களை கண்டுபிடிக்க முடியும். 2 பேதுரு 1:20-21 நிறைய வசனம் இருக்கிறதுனால வேகமாக கடந்து போவோம். 2 பேதுரு 1:20-21 பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசின வசனங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதியிருக்கிற வார்த்தை மாதிரி இல்லை, பொருள் பின்னால் வேற ஒன்று இருக்குது. அப்போ பரிசுத்த தேவ மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசியிருக்கிறாங்க. அப்போ பேசியிருக்கிற வார்த்தைகளை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பரிசுத்த ஆவி இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தைகளை வாசித்து அதுக்குள்ளே இருக்கிற மறைபொருளை கண்டுபிடிக்க முடியும். அப்போ எழுதப்பட்டது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தான் எழுதினார்கள். அப்போ பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகளை வாசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? திரும்பியும் பரிசுத்த ஆவி இருந்தால் தான் வாசித்து கண்டுபிடிக்க முடியும். அதனால் பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து கண்டுபிடிக்க முடியாது. 2 தீமோத்தேயு 3:16-17 போதும். அப்போ தேவனுடைய வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள், தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியத்தை இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, என்னென்ன காரியத்துக்கு எழுதப்பட்டிருக்குதுன்னா, உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தத்துக்கு, நீதியை படிப்பிக்குதலுக்கு, 4 விதமான காரியத்துக்கு ஆண்டவர் வந்து வேதத்தை எழுதி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இதில் 4 விதமான சப்ஜெக்ட் இருக்குது, 4 பாடம் இருக்குது. 4 பாடத்துலேயும் பாஸ் ஆனால் தான் தேவவசனத்தை வந்து நம்ம தெளிவாக பேச முடியும். ஆனால் இன்றைக்கி என்ன, எந்த பாடத்தில் வந்து எல்லோரும் பாஸ் ஆகிட்டு இருக்காங்க? அது எந்த பாடம்? எங்கே போனாலும் உபதேசம் மட்டும்தான் ஃப்ரீயாக கிடைக்குது. ரோட்டில் போனால் கிடைக்குது, அங்கே போனால் கிடைக்குது, இங்கே போனால் கிடைக்குது, சபையிலையும் அதான் கிடைக்குது. போலீஸ்காரன் போனால் அந்த உபதேசம் தான் சொல்கிறான், எப்போ இந்த மாதிரி திருடி கொடுக்குற அப்படின்னு, அதான் கிடைக்குது. சபைக்கு வந்தால் அதுதான் கிடைக்குது. உபதேசத்திலேயே சொல்லி சொல்லி ரொம்ப உலகத்தில் இலவசமாக கிடைக்கிறது எதுனா உபதேசம் ஒன்று தான். அது எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜனங்களை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னும் 3 விதமான காரியம் என்னன்னா, இல்லை கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்துதல், நீதியை படிப்பிக்குதல், கடிந்து கொள்ளுதல். அப்படின்னா மனம் திரும்புகிற பிரசங்கம் பேசியாச்சுன்னா, பாஸ்டர் பேசிட்டாருன்னா அடுத்த வாரம் சபைக்கு பாதி பேர் வரமாட்டான். கடிந்து கொண்டு பேசக்கூடாது. அப்புறம் சீர்திருத்துதல் அப்படின்னா, தீமை செய்கிறதுக்கு இப்போ திருடிட்டு இருக்கிறான், அவன் திருடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும்னு சொல்லணும். திருடக்கூடாது அப்படின்னு சொன்னாவே கோபம் வந்துடும், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாவே கோபம் வந்துடும், இனி வேற வேலைக்கும் வேற போகணும்னா இன்னும் கோபம் வந்துடும். ஆமாம் கேட்டால் அந்த பையன் வேலைக்கு போகிறானா இந்த வேலைக்கு போ பையன் வேலைக்கு போகிறானா நான் எப்படி போவேன் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இன்றைக்கு உபதேசம் மட்டும்தான் ஈஸியாக கிடைக்கிது, கடிந்து கொள்ளுதில் சபையில் பேசுகிறதில்ல, சீர்திருத்ததில் பேசுகிறதில்ல, நீதியை பற்றி பேசுறதில்ல. அப்படியாக நாலு விதமான காரியங்களுக்காக வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நாலு விதமான காரியங்களை தெரிஞ்சால் மட்டும்தான் வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் நம்மளுக்கு புரிய முடியும். ஒன்று கொரிந்தியர் 2 அதிகாரம் பதினொன்னிலிருந்து 16 வரை. பரிசுத்தாவியில் பேசுகிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கலானா, பரிசுத்தாவியினுடைய வார்த்தைகளை இணைத்து ஆவிக்குரியவைகளோடு ஆவிக்குரிய காரியங்களை இணைத்து பேசுகிறவங்களை பார்க்கும்போது இவங்க பரிசுத்தாவியில் இருந்து பேசுகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தேவனுடைய வார்த்தையை மனுஷ ஞானத்தில் பேசும்போது அல்லது மனுஷ ஆவியில் பேசும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, உலக பிரகாரமான உதாரணங்களை போட்டு பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது மனுஷனுடைய ஆவி. அப்போ தேவனுடைய ஆவியில் நிறைஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் பல வகையான வார்த்தைகளை ஒன்றாக இணைத்து அதுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும். மனுஷ ஆவியிலிருந்து பேசினானா பேசி பேசி கொஞ்ச நாள் ஆகும்போது அவன் பைத்தியமாக மாறிடுவான். ஆமாம். யோவான் 4 அதிகாரம் 20-24 வரை. யோவான் 4:20-24 வரை.
எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, பிரியே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இது அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார்.
போதும். அப்போ ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அந்த யூதர்கள் வழியாய் வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். யூதர்கள் என்ன அறிஞ்சிருக்காருன்னா, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை யூதர்கள் அறிந்திருக்கிறார்கள். மற்றவங்க அறியாது இருக்கிறத தொழுது கொண்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா ஆவி தேவனுடைய ஆவியும் இல்லை உண்மையும் இல்லை. அப்படி இருந்து தொழுது கொண்டால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. முதலாவது பரிசுத்த ஆவி இருக்கணும், ரெண்டாவது உண்மை இருக்கணும். அது ரெண்டும் சேர்ந்தால் தான் தேவனை ஆராதிக்க முடியும். அந்த ரெண்டும் சேராமல் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்ததுன்னா அந்த ஆராதனை வந்து வீணான ஆராதனை. இப்போ இன்றைக்கி எல்லா சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவி பயங்கரமாக கிரியை செய்யுது சபையில், ஆனால் உண்மை இல்லை, பேச்சில் உண்மை இல்லை. இப்போ உதாரணமாக அன்னி பாஷை வந்து நிறைய பேர் ஆடுறாங்க பாடுறாங்க, ஆவியிலும் நிறையா ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் பேசுகிற பேச்சு வந்து தெளிவாக இருக்குதா? இல்லை, அங்கே உண்மை இல்லை. அந்த பேச்சு வந்து பிறண்டு பிறண்டு போய் அர்த்தம் தெரியாமல் போகுது. அப்போ உண்மை இல்லாமல் இருக்கும்போது அங்கே தேவனுடைய ஆவியானவர் அங்கே செயல்படலை. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் பத்துலேருந்து பதினேழு வரை, ஒன்று ஒருத்தியார் பதினாலு பத்துலேருந்து பதினேழு வரை. ஆமாம், இன்றைக்கி எல்லா சபையிலையும் நல்லா தோத்திரம் பண்ணுறாங்க, ஆனால் அடுத்தவங்க ரசிக்கப்படுறானா? இல்லை. காரணம் என்னன்னா, அந்நியம் பாஷை பேசும்போது அந்த பாஷை புரியாதவன் என்ன பண்ணுறான், அவன் அந்நியனை ஆக்கிடுறான், நாமளும் அந்நியனை ஆக்கிடுறான். அந்நிய பாஷை பேசும்போது அடுத்தவனுக்கு புரியாமல் இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறான், நீ அந்நிய, அவனும் அதே மாதிரி என்ன பண்ணுவான், நீ பேசுறது எனக்கு புரியல, அதனால நீயும் எனக்கு அந்நிய. அப்படி எல்லாரும் சபையில் கூட்டி வர்றாங்க, அந்நிய பாஷை பேசும்போது ஒவ்வொருத்தனும் அந்நிய அந்நியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய பொருள் அங்கே வரமாட்டேங்குது. அப்போ ஆவியில் நம்ம தோத்திரம் பண்ணுறோம், ஆனால் கருத்து பயனற்றதாக இருக்கிறது. அப்போ ரட்சிப்பு யூதர்கள் மூலம் வருகிறது. அங்கே ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்போ நம்ம நம்மளுக்குள்ள ஆவி இருக்குது, ஆனால் கருத்து இல்லை, கருத்து பயனற்றதாக இருக்கிறது, உண்மை இல்லை. அப்போ நம்ம ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிச்சாதான் அந்த ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்வார். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ சபையில் என்ன நடக்குது, ஆவி ஆட்டம் போடுது, கருத்து பயனற்றதாக இருக்கிறது, அதனால் ஒருத்தனை ரசிக்கப்பட மாட்டேங்கிறான். சோத்திரம். ரோமர் 10:6-8 வரை, 6-8 வரை. போதும். அப்போ ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பரலோகத்துக்கு ஏறி போன கண்டுபிடிக்க முடியுமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கிறதுனால கண்டுபிடிச்சிடலான்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் தத்துவ சாஸ்திரங்களை படித்தாச்சுன்னா ரொம்ப ஆழமாக படிக்கிறது, ஆழமாக படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டீப்பான சீக்ரெட் எல்லாம் கேட்டு 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 தத்துவ சாஸ்திரங்களை படித்து படித்து வரும்போது அவன் பைத்தியக்காரன் ஆயிடுவான். ஏன்னா ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழம் எங்கே இருக்குதோ அங்கே இருள் இருக்குது, ஆனால் அது தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் தத்துவ சாஸ்திரங்களை படித்து படித்து படித்து, கிறிஸ்தவங்க தான் ஊழியக்காரங்க, நிறைய படிக்கணும்னு சொல்லி நினச்சி படித்து படித்து அந்த இருளில் போய் மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி மேலே உயர்ந்த படிப்பு படிக்கணும்னு சொல்லி படித்து படித்து அதுலேயும் போய் பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை அல்லது ரகசியத்தை அறிவதற்கு அல்லது முத்திரை உடைக்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு பரலோகத்துக்கு ஏறி போனாலும் கண்டுபிடிக்க முடியாது, பாதாளத்து இறங்கி போய் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த முத்திரை உடைக்கிற வார்த்தை அல்லது தேவனுடைய வார்த்தையிலே அடங்கியிருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிப்பது எப்படி? பரலோகத்துக்கு போனாலும் முடியாது, பாதாளத்துக்கு இறங்கினாலும் முடியாது. அப்புறம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி வேணுமில்ல? வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக இருக்குது. என்ன அர்த்தம்? அதான் என்ன அர்த்தம்னு வேண்டாம், வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக இருக்கிறது அப்படின்னா பொருள் என்ன? ஏன்னா நமக்கு இத்தனை நாள் வரைக்கும் வாய்க்கு மட்டும்தான் பக்கமாக இருந்தது, இருதயத்துக்கு தூரமாக இருந்தது. இப்போ இருதயத்துக்கும் பக்கமாக கொண்டு வந்து சேர்த்தணும். எப்படி சேர்க்கலாம்? வாசிக்கிற மாதிரி சிந்திக்கணும். இருதயத்தை அந்த இரும்பு கோட்டை தாழ்பாலை உடைக்கணும். இந்த கோட்டை தாழ்பாலைகளை உடைச்சாதான் அங்கே வந்து சிந்திக்க முடியும். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில், இதோ கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு நானும் போஜனம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனும் இருதய கதவை தட்டுறாரு, ஆனால் இருதய கதவை தட்டாமல் வாயில் மட்டும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், இருதயத்தை திறக்க மாட்டேங்கிறோம். ஆமாம், ஆனால் கல்யாண விருந்து இருதயத்தில் தான் நடக்கும். கல்யாண விருந்து சாப்பிட்றது இருதயத்தில் தான் நடக்கும், சும்மா வாயளவில் பேசிட்டு போனால் முடியாது. அப்போ இருதயத்தில் சிந்தித்து தியானித்தால் மட்டும்தான் அந்த ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா இந்த முத்திரை உடைச்ச ரகசியங்கள் 144,000 பேருக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவனுக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் அப்படி வச்சுருக்கார் ரகசியமாக. சுரமண்டலங்களை எடுத்து பாடினார்கள், அந்த சுரமண்டலத்தை 144,000 பேர் மட்டுமே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளாத பாட்டாக இருந்தது. அப்படின்னா மத்திய இந்த கல்யாண விருந்து மணவாட்டிக்கு ஆண்டவர் கொடுக்குற கல்யாண விருந்தை 144,000 பேர் மட்டும்தான் சாப்பிட முடியும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக இருந்தால் மட்டும்தான் கல்யாண விருந்து சாப்பிட முடியும். அது 144,000 பேர் மட்டும்தான் சாப்பிட முடியும். அது மணவாட்டிக்கு கொடுக்குற விசேஷமான விருந்து, சாதாரண விருந்து இல்லை, விசேஷமான விருந்து. அப்படின்னா 1000 தலைமுறையில் மணவாட்டி வர்றது நாம் இருக்கிற தலைமுறையில் தான். கிறிஸ்துவனுடைய மணவாட்டி வெளிப்படுற சமயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 தலைமுறையில் நாம் இருக்கிற தலைமுறையில் தான். சாலமோன் ஞானி நிறையா தேடி 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 நிறையா கண்டுபிடிச்சான். அப்படி கண்டுபிடிக்கும்போது சாலமோன் ஞானிக்கும் கூட ஆண்டவர் இந்த ரகசியத்தை மறைச்சிட்டார். 1000 புருஷரை கண்டேன், ஆனால் 1000 பேருக்குள்ளே ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. என்ன அர்த்தம் அப்படின்னா 1000 தலைமுறைகளுக்குள்ளே 1000 பேர்த்துக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? 1000 தலைமுறைக்குள்ள கிறிஸ்து எப்போ பிறப்பாருங்கிறத சாலமோன் ஞானி தன்னுடைய ஞானத்தில் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அந்த கிறிஸ்துவுக்கேற்ற மணவாட்டி சபை 1000 தலைமுறையில் எப்போ வருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நாம் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ சாலமோனை விட நாம் எல்லாரும் ஞானிகள் தான். 1000 பேருக்குள்ள ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை அப்படின்னா கிறிஸ்துவுக்கேற்ற மணவாட்டி வெளிப்படுகிற காலம் என்னங்கிறது சாலமோன் ராஜாவுக்கு தெரியாமல் போச்சு. ஆனால் நாம் அந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் மணவாட்டிக்கு கொடுக்குற விசேஷமான விருந்து நம்ம சாப்பிட்டுருக்குறோம். அப்போ அந்த விருந்து சாப்பிட்றதுக்கு வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானித்து மறைக்கப்பட்ட ரகசியங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் நாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கும் சொல்ல முடியும். ஏன்னா 144,000 அத்தனை பேருமே மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள். அப்போ மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கணும்னா முதல்ல அவங்க வந்து ரகசியங்களை தெரிஞ்சிருக்கலாம். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு எளிமையான முறையில் அதை சொல்ல முடியும். இப்போ நான் இன்றைக்கி 1 மணி நேரம் உட்காந்து பேசுகிறேன்னா நான் எத்தனை நாள் படிச்சிருக்கேன்னு பாருங்கள். நான் 1 வாரம் முழுதும் உட்காந்து பைபிளை படித்தாதான் இவ்வளவும் 1 மணி நேரத்தில் உட்காந்து பேச முடியும். ஆனால் ஊழியக்காரன் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சைட் பிஸ்னஸ் மேல் வருமானம் எப்படி வரும்னு பார்த்துக்கிட்டு ஓடிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தீர்ந்தது, ஆவியானவர் கிரியை செய்கிறார், ஆவியானவர் இறங்குகிறார், பாட்டு பாடுவோம் துதிப்போம் சொல்லிட்டு பிரசன்னம் நிரம்புகிறது சொல்லி என்னென்னமோ சொல்லி ஜனங்களை அப்படியே சும்மா உற்சாகப்படுத்தி கடைசியில் என்ன ரெண்ட காரியத்தை பேசிட்டு உலக காரியத்தை சொல்லிட்டு கதையை முடிச்சிருவான். அப்படியாக தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கு சமீபமாக இருந்தால் மட்டும்தான் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும். உபாகமம் 30:11-14 வரை.
அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்களை விட்டு வானத்துக்கு ஏறி
அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்து எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ இந்த வார்த்தைகளின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாயும் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது.
ஆ பாருங்க, மோசை எழுதி கொடுக்கும் போதே ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு. நீ தேடி தேடி போகிற வார்த்தை வானத்துக்கு ஏற வேண்டாம், சமுத்திரம் கடந்து நீ போகவும் வேண்டாம், உனக்கு பக்கமாகவே இருக்குது. நீ வாசித்து உன்னுடைய இருதயத்தை திறந்தீங்கன்னா போதும், அது உனக்கு மிக சமீபமாக இருக்குது. அதனால தான் உலகத்தில் அதிகமாக விற்பனை ஆகிற புஸ்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா பைபிள் தான். எல்லா பாஷையிலையும் எளிமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அது என்ன பண்ணணும், வாசித்து சிந்திக்கணும், அதுதான் செய்ய வேண்டியது. நிறைய பேர் வாசி அப்படியே விட்டுருவாங்க, நாலு டைம் அஞ்சு டைம் எல்லாம் பைபிள் படிச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு நாளும் சிந்திச்சிருக்க மாட்டாங்க. அப்படியாக தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து இதயத்தில் ஏற்றுக்கொண்டு சிந்திக்கும் போது நம்மளுக்கு வேதத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. எரேமியா 23:22 எரேமியா 23:22 ஜனங்களுக்கு தெரிவித்து தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆலோசனையில நினைச்சிருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த வசனத்துல, தேவனுடைய ஆலோசனை என்ன. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்தா மட்டும்தான் தேவனுடைய ஆலோசனை நம்ம கிட்ட நிற்கும். அப்போதான் நம்ம எளிமையான வார்த்தைகளை கொண்டு ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதிக்க முடியும். அப்போ ஜனங்களுக்கு தெரிவிக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செயலையும் பொல்லாப்பை விட்டு திரும்புவார்கள். அப்படின்னா மனம் திரும்புகிற பிரசங்கம் எப்படி பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஞானமாக வேதத்தில் வாசித்து சிந்தித்து தியானித்து தேவனுடைய வசனத்தில் வந்து இருக்கிற காரியத்தை உண்மையாக தெளிவாக பேசும்போது மட்டும்தான் அவன் மனம் திரும்புவான். அதை விட்டு போட்டு நாம இது எப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க, அப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வராதிங்க, பூ வச்சுட்டு வராதிங்க, பொட்டு வச்சுட்டு வராதிங்க, எல்லோரும் வெள்ளை சீலை தான் கட்டிட்டு வரணும், இப்படி நல்லா சொன்னால் என்ன ஆகும், தேவனுடைய ஆலோசனையை விட்டுட்டான். தேவனுடைய ஆலோசனை விட்டு இவனுடைய ஆலோசனையாக சொல்லி சொல்லி வரும்போது என்ன ஆகுது, ஜனங்கள் மனம் திரும்புறதில்லை, சபைக்கே வர்றதில்லை. என்னுடைய ஆத்மாவை திருடிட்டு போயிட்டான்னு ஒரு பாஸ்டர் சொல்லுவார். என்னுடைய அவன் ஊழியர்காரனுடைய ஆத்மா அங்கேதான் இருக்கு, சபை விசுவாசிய வேற சபைக்கு போயிட்டாங்கிறத சொல்றதுக்கு என்னுடைய ஆத்மாவை திருடிட்டு போயிட்டாமா. அப்ப அதை சொல்றதுக்கு கூட அறிவு இல்லாம போச்சு, அந்த அளவுக்கு புத்தி மணிக்கு போச்சு. அப்படியாக தேவனுடைய ஆலோசனையை நாம் சிந்தித்து தியானித்து போகும்போதும் வரும்போதும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வந்து உன்னுடைய கையிலும் நெற்றியிலும் எழுதி உன் வீட்டு நிலைக்கால்களிலும் சட்டங்களிலும் எழுதி நீ போகும்போது வரும்போது சிந்தித்து தியானித்து நீ உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசினால் நீ பாக்கியவானாக இருப்பாய். அப்போ எல்லா சமயத்துலேயும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து தியானிக்கும் போது நாம் பாக்கியவானாக இருக்க முடியும். சரி, இப்போ இப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் எந்தெந்த அளவுக்கு ஞானத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ வாய்க்கும் இருதயத்துக்கும் பக்கமாக வந்தாச்சு, சிந்திச்சு தியானிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய ஞானத்தினுடைய அளவு என்ன, வேதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த அளவு புரியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ எனக்கு புரிஞ்ச மாதிரி எல்லாம் உங்களுக்கு புரியறது, ஒரு சமயம் என்னை விட அதிகமாக புரிஞ்சாலும் புரியலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், பூமியில் இருக்கும்போது என்னை விசுவாசத்தெல்லாம் இன்னும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை விட சீஷர்கள் அதிகமான அற்புதங்களை செய்வார்கள். அதே மாதிரி இப்போ நான் பேசுகிற பிரசங்கத்தை விட ஞானமான பிரசங்கத்தை உங்களால் பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன காரணம், எப்படி ஒவ்வொருத்தருடைய அளவு என்னங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு வசனம் இருக்குது, அதை வச்சு பார்த்துருவோம். யோபு 28:12-14 வரை. யோபு 28:12-14 வரை.
ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது என்று சுத்தி வெளியிட இடம் எது, அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது, அது ஜீவனுடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை, ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது.
போதும் போதும், ஞானத்தை தேடி ஆழத்துக்கு போனா அது எங்கிட்ட இல்லைங்குது, சமுத்திரம் கடந்து போனா அது எங்கிட்ட இல்லைங்குது. அதனுடைய விலை என்னன்னு கேட்டால் அது அதுவும் தெரியாது மனுஷனுக்கு. ஆனால் எங்கே வந்து அகப்படுவதில்லை, அகப்படுவதில்லை, அப்போ யாருக்கு கிடைக்கும், அதான் இப்போ கேள்வி. இதில் இந்த வசனத்தில் யாருக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் இருக்குது. கிடைக்கின்னு அதான் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் அடங்கியிருக்குது. ஆமாம், இல்லை அகப்படுவதில்லை. அப்போ எங்கே அகப்படும், இல்லை மரித்தவருடைய தேசத்திலே அகப்படும். மரித்தவனா ஆவியில் மரிக்கணும், எழுதி எழுதி படிச்சா மரிக்கிறது, மனம் திரும்புறது. கெட்ட குமாரன் சொல்றான், நான் மரித்தேன் இப்போ உயிரோட வந்திருக்கேங்கிறான். அப்போ மரணம், ஆவிக்குரிய நிலைமையில மரணம் அடையணும். அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா ரெண்டும் மரணம் அடைஞ்சாதான் அந்த ஞானத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் எந்தெந்த அளவுக்கு தீமை தங்களுடைய ஆவி ஆத்மாவில் இருக்குதோ அந்த தீமையிலிருந்து மனம் திரும்பும் பொழுது அல்லது மறிக்கும் போது அது எந்த அளவுக்கு அதை வந்து மனம் திரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு ஞானம் கிடைக்கும். அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்ட தீமை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த தீமையை நன்மையாக மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தீமை இருந்தால் கொஞ்சம் தான் ஞானம் கிடைக்கும், தீமையே செய்யாதவனுக்கு ஞானமே கிடைக்காது. நிறைய தீமை இருக்கிறவனுக்கு அந்த தீமையெல்லாம் மனம் திரும்பும் போது நன்மையாக மாறிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான காரியம். யோபு 28:20-22 வரை, ரைட். இப்போ ஞானம் எங்கேருந்து வருது, புத்தி எங்கேருந்து வருது, ஜீவனுள்ளவருடைய சகல கண்களுக்கும் ஒளிந்திருக்குது. அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் மறிச்சாதான் அவன் கண்ணு திறக்கும். அதனால தான் ஜீவனுள்ளவருடைய சகல கண்களுக்கும் ஒளிந்திருக்கிறது. ஆவியில் மனம் திரும்பினான்னா பரலோக ராஜ்யத்தை நேரடியாக பார்க்க முடியும். ஜலத்தில் மனம் திரும்பிட்டானா தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி ஜலத்தில் மனம் திரும்பிட்டானா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் நல்லா பார்க்க முடியும். நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதலினால் மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. நாசம் மரணங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் திரும்புகிற அனுபவம். நாசங்கிறது தீமையை அழிக்கிறது, மரணங்கிறது தீமையிலிருந்து மனம் திரும்புறது. தீமையை அழிக்கிறது, தீமையிலிருந்து மனம் திரும்பும் போது தான் நம்முடைய ஞானத்தினுடைய அளவு என்னான்னு அவங்கவுங்களுடைய காதுகளிலே கேட்க முடியும். எந்தெந்த அளவுக்கு தீமை செஞ்சு அந்த தீமையை நிக்கிரகம் பண்ணுறோமோ, நிக்கிரகம் பண்ணி அதுலேருந்து மனம் திரும்புகிறோமோ, அந்த அளவுக்கு அவரவருடைய காதுகளிலே அவர்களுடைய ஞானம் வெளிப்படுத்தப்படும். இப்போ எப்படி நம்ம தெரியாத கணக்காக 2-3 times வாசிக்கும் போது என்ன ஆகுது, உடனே நம்மளுக்கு புரியுது. தெரியாத காரியத்தை 2-3 times சிந்திக்கும் போது எதனால் இந்த கணக்கு தப்பு வந்துச்சு அப்படின்னு 2-3 times அந்த கணக்கை போட்டு பார்க்குறா. இப்போ கணக்கு போட்டு போட்டு போக அமைதியாக இருந்தால் தான் அந்த கணக்கு போடும்போது நம்ம காதில் வந்து கேட்க முடியும். நம்ம கூட கூட பேசிகிட்டு இருந்தால் எப்படி நம்ம கேட்க முடியும், நம்ம காதில் கேட்குற சத்தத்துக்கு நாம் அமைதியாக இருந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம காதில் கேட்குற சத்தத்தை நாம் கேட்க முடியும். நம்ம கூட கூட பேசிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற ஞானம் நம்மளுக்கு புரியாது. அதனால் ஒவ்வொருத்தருடைய தீமையினுடைய அளவு என்னவோ அந்த தீமையை வந்து நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தேவனுடைய வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம மாற்றும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு நன்மையாக மாறுகிறது. யோபு 28:28 போதும், பொள்ளாப்பி விட்டு விலகினாவே போதும், கத்தருக்கு பயப்பட்டாவே போதும், சிம்பிளாக எல்லா வேலையும் பிடிச்சிடும். ஆனால் ஏற்கனவே இருக்கிற தீமையை அது வந்து அழிக்கணும், மனம் திரும்பணும், அப்போ தான் வந்து அந்த தீமையெல்லாம் மனம் திரும்ப முடியும். மற்றபடி வந்து ரகசியங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இதை ஆண்டவர் வந்து அந்த நிலத்தினுடைய தன்மை என்னவோ, அப்போ விதையை விதைக்கிறோம், விதைக்கும் போது என்னாது, அது நல்ல நிலத்தில் ஒழுகுது, கற்பாறையான நிலத்தில் ஒழுகுது, மணல் பாங்கான இடத்துல ஒழுகுது. அந்த மாதிரி நம்முடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய நற்கிரியை செய்கிற தன்மை இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மளுக்குள்ள வளரும். நற்கிரியை செய்கிற மனசு இல்லாமல் இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருந்தோம்னா ரகசியங்கள் ஒன்றுமே புரியாது, நாம் புரியாமல் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கும் சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி நாம் வேத புஸ்தகத்தை எப்படி முத்திரை உடைக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அதனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறது, வேத புஸ்தகத்தினுடைய முத்திரை உடைக்கிறதுக்கு தினந்தோறும் வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு சமயமாக வச்சுருக்கணும், இருதயத்துக்கும் சமயமாக வச்சுருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வேதத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் நம்மளுக்கு புரியும். பத்தாவதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நம்மளுக்கு தேவனும் நம்ம கூட பேசுவார். அதனால் நாம் வேதம் வாசிக்கிறத விடக்கூடாது. வேதம் வாசித்த வசனங்களை தனிப்பட்ட நேரங்களில் நடக்கும்போது போகும்போது வரும்போது சிந்திச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதனுடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு நம்ம எல்லாரும் 144,000 பேர் ஆகக்கூடிய தகுதியில் நாமளும் மாறுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.